ஓம் சாந்தி. 28/1/2025. இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்துள்ளார், அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும். பதில்: பாபா செல்ல குழந்தைகளே என்று சொல்லி வைரத்தை போல மாற்றுவதற்கான சேவை செய்துள்ளார். அதுபோல குழந்தைகளாகிய நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரத்தை போல மாற்ற வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரத்தை போல ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டுள்ளார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுங்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலிருந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசைப்படியாக தெரிந்துள்ளார்கள். எங்கே தங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு? சாந்தி தாமம்தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகிறோம். அது மூலவத்தனம், இது ஸ்தூல வத்தனமாகும். அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும். அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிராமண பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் கற்றுக் கொடுத்தது? தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா ஆவார். எவ்வளவு பேரை தூரமாக அழைத்து செல்வார்? எண்ணில் அடங்காதவர்களை. ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். உங்களுடைய பெயர் பாண்டவ சேனை. மன்மனாபவ பாபாவை நினைவு செய்யும் என்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஒவ்வொருவருக்கும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான யுக்தியை கூறுகின்றீர்கள். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். புதிய உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே ராவண ராஜ்யமாகும். இங்கு சுகமில்லை. எனவே இதிலிருந்து வெகு தூரம் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இதன் பெயரே துக்கதாமம். இப்பொழுது பாபா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் அளிப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் பாபாவை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள்? நான் மறைமுகமாக இருக்கிறேன் என்று பாபா அவரே கூறுகிறார். என்ன இந்த கண்களின் மூலம் யாரும் பார்க்க முடியாது? கிருஷ்ணருடைய ஆலயத்தில் காலில் விழுந்து வணங்க ஒரு சிறு பலகையை வைக்கிறார்கள். நீங்கள் விழுந்து வணங்க எனக்கு கால்களே இல்லை. நான் உங்களை செல்ல குழந்தைகளே என்று அழைக்கிறேன். இனிமையான சகோதரர்களே, பரலௌகீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று நீங்களும் கூட மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அவ்வளவுதான், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி பாபா வைரத்தை போல மாற்றுகிறாரோ அதுபோல குழந்தைகளும் கூட வைரத்தை போல மாற்றுகிறார்கள். மனிதர்களை வைரத்தை போல எப்படி மாற்றுவது என்பதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போலவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் பாபா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பாபா வைரத்தை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். கோஜர்களின் குரு ஆஹா காங்கை தங்கம் வெள்ளி வைரத்தால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நேருவை தங்கத்தினால் எடை போட்டார்கள். அவர் ஒன்றும் வைரத்தை போல மாற்றவில்லை. பாபா உங்களை வைரத்தை போல மாற்றுகிறார். அவரை நீங்கள் எதால் எடை போடுவீர்கள்? நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அவசியமே இல்லை. அவர்கள் பந்தயத்தில் அதிகமான பணத்தை செலவழிக்கிறார்கள். வீடு சொத்து போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினீர்கள் என்றால் பிறகு 21 பிறவிகளுக்கு நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டம் இல்லை. இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தும் அழிய போகிறது. இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார். நமக்கு வைரங்கள் கிடைக்கிறது. எனவே இந்த சோழிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? தந்தையிடமிருந்து ஏன் நாம் எல்லையற்ற ஆஸ்தியை அடையக்கூடாது? உணவு கிடைக்கத்தான் வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள். பாபாவை பொற்கொள்ளர் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா? எனவே பாபா கூறுகிறார், உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி கொடுக்கிறேன். யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா? பாபா கூறுகிறார், நான் உங்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறேன்? இந்த மாதிரியை பாருங்கள். திரௌபதி ஒருவர் மட்டும் இல்லை அல்லவா? நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆவீர்கள். பாபா, நாங்கள் துகிலுரிக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள். பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் அல்லவா, என்னுடைய தாடிக்கு மரியாதை வையுங்கள். குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீர்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும்! பாபா உங்களை வைரத்தை போல ஆக்குகிறார். இவரை கூட அந்த பாபா வைரத்தை போல ஆக்குகிறார். அவரை தான் நினைவு செய்ய வேண்டும். இந்த பாபா பிரம்மா கூறுகிறார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது. நான் உங்களுடைய குரு அல்ல, அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வைரத்தை போல ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் சிலர் தேவதைகளுக்கு பக்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட புத்தி கடை தொழில் போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். புத்தி அங்கே இங்கே ஓடும் பொழுது இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை ஒரு அறை அறைந்து கொள்வார் என்று பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். எனவே இப்போது ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க செய்கிறது. கோபம் வருகிறது. மாயை புத்தியின் நினைவை துண்டித்து விடுகிறது. இப்படியெல்லாம் தங்களோடு பேச வேண்டும். இப்போது தங்களுக்கு நன்மை செய்து கொள்வதுடன் கூடவே மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். சேவை நிலையங்களை ஆரம்பியுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்படி அநேக குழந்தைகள் திறக்கிறார்கள். பாபா, இந்த இடத்தில் கிளை நிலையம் திறக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் வள்ளலாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எனக்கு எதனுடைய அவசியமும் இல்லை. இந்த கட்டிடம் போன்றவை கூட குழந்தைகளாகிய உங்களுக்காக உருவாக்கப்படுகிறது. சிவா பாபா நம்மை வைரம் போல் ஆக்க வந்திருக்கிறார். நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அவை உங்களுடைய காரியத்திற்கு ஆகும். இவர் ஒன்றும் குரு அல்ல, சிஷ்யர்களை உருவாக்குவதற்கு. கட்டிடங்களை குழந்தைகள்தான் தாங்கள் இருப்பதற்காக உருவாக்குகிறார்கள். கட்டிட கலைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை தாங்கள் சென்று புதிய கட்டிடத்தில் இருங்கள் என்று மதிப்பளிக்கப்படுகிறது. சிலர், நாங்கள் ஏன் புதிய கட்டிடத்தில் இருக்க வேண்டும், எங்களுக்கு பழையதே நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி நாங்களும் இருப்போம் என்கிறார்கள். நான் வள்ளல் என்ற அகங்காரம் எல்லாம் எங்களுக்கு இல்லை பாப் தாதாவே. புதிய கட்டிடத்தில் இருப்பது இல்லை எனும்போது நான் ஏன் இருக்க வேண்டும்? எங்களையும் தங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு தங்களுக்கு அருகில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு சுகதாமத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லவா? பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது. பாவம் என்ற பெயரே இருக்கவில்லை என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். இது ராவண ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பது இல்லை. அரை கல்பத்திற்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் வருகிறது. பாபா இவ்வளவு புரிய வைக்கிறார். இருந்தாலும் புரிந்து கொள்வது இல்லை. கல்ப கல்பமாக இப்படிதான் நடந்து வந்திருக்கிறது. ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நீங்கள் கண்காட்சிகள் வைக்கிறீர்கள். எவ்வளவு பேர் வருகிறார்கள்? அநேக பிரஜைகள் உருவாகுவார்கள். வைரத்திற்கு சமமாக ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. பிரஜைகள் உருவானாலும் கூட நல்லதுதான். இப்போது தீர்ப்பிற்கான நேரமாகும். அனைவருடைய கணக்கு வழக்கம் முடிகிறது. 8 மணி மாலை என்பது மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்களுடையதாகும். 8 மணிகள்தான் முதல் நம்பரில் செல்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனை கிடைப்பது இல்லை. கர்மதீத் நிலையை அடைந்து விடுகிறார்கள். பிறகு 108 வரிசை கிரமம் என்று சொல்வார்கள். இது உருவாக்கப்பட்ட நாடகம். இதை அனைவரும் சாட்சியாக இருந்து யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். சில குழந்தைகள் பின்னால் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று 8 மணி மாலையில் வர முடியும். போக போக கிரகச்சாரம் கூட வந்துவிடுகிறது. இந்த எழுச்சி மற்றும் வீழ்ச்சி அனைவருக்கும் வருகிறது. இது வருமானமாகும். சில நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில நேரங்களில் துக்கம், மாயையின் புயல் மற்றும் கெட்ட சகவாசம் பின்னால் தள்ளிவிடுகிறது. மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது. நல்ல சேர்க்கை உயர்த்தும் மற்றும் கெட்ட சகவாசம் வீழ்த்திவிடும் என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது ராவணனுடைய சகவாசம் வீழ்த்திவிடும், ராமருடைய சகவாசம் உயர்த்தும். ராவணனுடைய வழியின் மூலம் இப்படி ஆகிவிட்டார்கள். தேவதைகள் கூட இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள். அவர்களுடைய சித்திரத்தை எவ்வளவு மோசமாக காட்டுகிறார்கள். இது இறங்கும் மார்க்கத்தில் செல்வதன் அடையாளம். பாரதத்தில்தான் ராமராஜ்யம் இருந்தது. பாரதத்தில்தான் இப்பொழுது ராவணராஜ்யம் இருக்கிறது. ராவணராஜ்யத்தில் 100% துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது விளையாட்டாகும். இந்த ஞானத்தை பிறருக்கு புரிய வைப்பது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. பாபாவிற்கு முன்னால் ஒரு தாதி பெண் அமர்ந்திருந்தார். பாபா அந்த குழந்தைக்கு கூறுகிறார், நீங்கள் நர்ஸாக இருக்கிறீர்கள், அந்த சேவையையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கூடவே நீங்கள் இந்த சேவையையும் செய்யலாம். நோயாளிகளுக்கும் கூட இந்த ஞானத்தை சொல்லுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். யோகத்தின் மூலம்தான் ஆரோக்கியம் மற்றும் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து புரிந்து கொள்வதன் மூலம் செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும், அநேகருக்கு நன்மை செய்வீர்கள். பணம் கூட என்ன கிடைக்கிறதோ இதை இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துவீர்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் கூட நர்ஸ் ஆவீர்கள். மோசமான மனிதர்களை தேவதையாக ஆக்குவது என்பது செவிலியருக்கு சமமான சேவை ஆகிறது அல்லவா? வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்ற மனிதர்கள் என்னை அழைக்கிறார்கள் என பாபா கூறுகிறார். நீங்களும் கூட நோயாளிகளுக்கு இந்த சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். உங்களின் மூலம் காட்சி கிடைக்கும். நீங்கள் யோகம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட உங்களுடைய கால்களில் வந்து விழுவார்கள். நீங்கள் செய்து பாருங்கள். இங்கே மேகங்கள் புத்துணர்ச்சி பெற வருகின்றன, பிறகு சென்று மழையாக பொழிந்து மற்றவர்களை புத்துணர்வு பெற வைக்கும். அநேக குழந்தைகளுக்கு மழை எங்கிருந்து வருகிறது என்பது தெரிவது இல்லை. இந்திரன் மழையை பொழிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்கின்றனர். சாஸ்திரங்களில் எவ்வளவு விஷயங்களை எழுதிவிட்டார்கள். நாடகத்தில் பதிவாகி இருப்பதால் இது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகிறார். நாம் யாரையும் நிந்தனை செய்வது இல்லை. இது உருவாக்கப்படுகின்ற ஆரம்பமும் முடிவும் இல்லாத நாடகம். இது பக்தி மார்க்கம் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம். தாங்கள் இறந்தால் இந்த உலகம் இறந்ததாகிவிடும். ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் உலகமே முடிந்தது. இனிமையான குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் இருக்கிறது. வக்கீல்கள் சிலர் 100,000 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். சில வக்கீல்களுக்கு அணிவதற்கு கோட் கூட இருக்காது. அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் இருக்கிறது. இந்த படிப்பு மிகவும் சகஜமானது. சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர் ஆக வேண்டும். அதாவது தங்களுடைய 84 பிறவிகளின் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த முழு மரமும் உளுத்து போன நிலையில் இருக்கிறது. அஸ்திவாரம் இல்லை, மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டு இருக்கிறது. அதுபோல இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, தண்டாக இருந்தது, அது இப்போது இல்லை. தர்மம் கீழானதாகவும் கர்மம் கீழானதாகவும் ஆகிவிட்டது. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. பாபா அமர்ந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் சுகமுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தையே அங்கு இருப்பது இல்லை. எனவே பாபா வழி சொல்கிறார். அநேகருக்கு வழி சொன்னீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். யாருக்காவது காட்சி கூட ஏற்படலாம். காட்சி என்பது வெறும் குறிக்கோள். அதற்காக படிக்கவும் வேண்டும் அல்லவா? படிக்காமல் யாராவது வக்கீலாக முடியுமா? காட்சி கிடைத்தது என்றால் முக்தி கிடைத்து விட்டது என்பது கிடையாது. மீராவிற்கு காட்சி ஏற்பட்டது, அதற்காக கிருஷ்ணபுரிக்கு சென்று விட்டார் என்பது கிடையாது. தீவிர பக்தி செய்வதன் மூலம் காட்சி ஏற்படுகிறது. இங்கே உறுதியான நினைவாகும். துறவிகள் பிரம்ம ஞானியாகவும் தத்துவ ஞானியாகவும் ஆகிவிடுகிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாக ஆக வேண்டும். அவ்வளவுதான். பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை. தங்களுடைய தொழில் போன்றவற்றை ஷரீர நிர்வாகத்திற்காக செய்யுங்கள். ஆனால் தங்களை பொறுப்பாளர் என்று புரிந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். பிறகு பற்று விலகிவிடும். இந்த பாபா எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? இவர் அனைத்தையும் விட்டு விட்டார் அல்லவா? வீடு, வாசல் அல்லது மாளிகைகள் போன்றவை கட்ட வேண்டியது இல்லை. இந்த கட்டிடம் கட்டுகிறோம் ஏனென்றால் அநேக குழந்தைகள் வருவார்கள். அபரோடிலிருந்து இங்கு வரை வரிசை நிற்கும். இப்போது உங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் புத்தி புத்தி கெட்டுவிடும். பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் கூட்டம் கூடிவிடும். உங்களுடைய தாக்கம் கடைசியில் ஏற்பட வேண்டும், இப்போது இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும், அதன் மூலம் பாவம் அழியும். இப்படி நினைவில் ஷரீரத்தை விட வேண்டும். சத்தியுகத்தில் ஷரீரத்தை விட்டால் ஒன்றை விட்டுவிட்டு வேறொரு புதியதை எடுப்போம் என்று புரிந்து கொள்வார்கள். இங்கே எவ்வளவு தேக அபிமானம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறித்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் குறித்து வைத்துக் கொள்ள செய்ய வேண்டும். மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக வைரம் போல மாற்ற வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். பாபா இதை புரிய வைக்கிறார். இவர் ஒன்றும் சாதுவோ மகாத்மாவோ இல்லை. இந்த ஞானம் மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இதை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். பாபா சொன்னதை கேட்டோம், பிறகு இந்த இடத்திலேயே இருந்து கொண்டோம் என்பது கிடையாது. பாடலில் கூட கேட்டீர்கள் அல்லவா, கூடவே அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதற்கு முன்னால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, படிப்பில் ஒரு பொழுதும் கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராக வேண்டும். வைரத்தை போல் ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் மற்றும் ஈட்ட வைக்க வேண்டும். தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். வரதானம் உலகத்தின் ஒளியாக ஆகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்திவிடக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம்: முழு உலகமே உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய பார்வையை பெறுவதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். உலகத்தின் ஒளிகளாகிய நீங்கள் தங்களது முழுமையான நிலையை அடைந்து விடும்பொழுது, அதாவது முழுமை என்ற கண்களை திறந்து விடும்பொழுது, ஒரு நொடியில் உலக மாற்றம் ஏற்படும். பிறகு தரிசனத்திற்கு உகந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களது பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். பார்வையினாலேயே திருப்தி பட்டுவிடக்கூடியவர்களின் நீண்ட வரிசை இருக்கிறது. எனவே முழுமை என்ற கண்கள் திறந்திருக்கட்டும். கண்களை கசக்குவது, மேலும் சங்கல்பங்களில் மூச்சு திணறுவதையும் தூங்கிவிடுவதையும் நிறுத்திவிடுங்கள். அப்பொழுது தரிசனத்திற்கு உரிய மூர்த்தியாக ஆக முடிந்தவர் ஆவீர்கள். ஸ்லோகன்: தூய்மையான சுபாவம் பணிவுடைமையின் அடையாளமாகும். தூய்மையானீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். தங்களது சக்தி வாய்ந்த மனதின் மூலமாக சக்தியின் ஒளிக்கிரணங்களை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மன்மனா பவ என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். மன்மனா பவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் உங்களால் வர முடியும். மனதின் ஒருமுக நிலை என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது. ஒருமுகப்படுவதுதான் தனிமையாகும். அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து உள்முகமானவர் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் மனதின் மூலமாக முழு உலகத்திற்கு சக்தி கொடுக்கும் சேவையை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.